தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது.
நமே விது சுவகணா பிரபவங் நமஹாசய அஹமாதேர் ஹி தேவானம் மகாஷி நாம் சாரவசக. தி டிரான்ஸ்லேஷன்ஸ்
மீண்டும் மொழிபெயர்ப்பு. தேவர்களோ பெரும் முனிவர்களோ கூட என்னுடைய வைபவங்களை அறிய மாட்டார்கள். ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் முதலானவன் நானே.
Here is mentioned the demigods.
இங்கு தேவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
They are personalities far greater than we can imagine.
நாம் கற்பனை செய்து பார்ப்பதை காட்டிலும் மிக உயர்நிலையில் இருப்பவர்கள் அந்த தேவர்கள்.
Their opulence, intelligence, power, and all such qualities are far greater than persons on this planet.
அவர்களுடைய ஐஸ்வர்யம், சக்தி, அறிவு நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை காட்டிலும் பல மடங்கு மிக மிக அதிக உயர்வுடைய நிலையில் இருப்பது.
They have mystic powers.
அதீத சக்திகளை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள்.
For the demigods, it's an ordinary thing that they can take different forms at their will and travel in space.
அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் அவர்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஆகாயத்தில் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு பறந்து செல்லக்கூடியும் என்ற நிலையெல்லாம் அவர்களுக்கு சர்வசாதாரணமான விஷயம்.
So they are in all ways superior to persons of this planet.
இந்த கிரகத்தில் இருப்பவர்களை விட அவர்கள் எல்லா வகைகளிலும் மிக உயர்நிலைகள் இருப்பவர்களே.
And many descriptions of prominent demigods are given in the Puranas especially and in the Vedas also.
புராணங்களிலும் குறிப்பாக வேதங்களிலும் பிரதானமான தேவர்கள் பல பற்றிய விளக்கப்படைய விளக்கங்களை எல்லாம் நாம் காண முடிகிறது.
So that people on this planet when they hear about this they feel very respectful towards the demigods.
இப்படியாக இந்த கிரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் இத்தகைய தேவர்களை பற்றிய அந்த உயர் பிரதானங்களை கேட்ட மாத்திரத்திலேயே அவர்களின் மீது ஒரு மரியாதையை கொண்ட நிலை ஏற்படுகின்றது.
We may wonder if all the, as Lord Krishna states in Bhagavad Gita, Vedaishchasa Varahameva Vedyaha, all the Vedas are meant for understanding me.
Bhagavad Gita-il Krishna-ரே கூறியிருப்பது போல அனைத்து வேதங்களும் என்னை அறிவதற்காக ஏற்பட்டவையே என்பது.
We may wonder why there's so much description of the demigods in the Vedic literature.
இப்படி இருக்கையில் இவ்வளவு விளக்கங்கள், தேவதேவர்களை பற்றிய விளக்கங்கள் வேதங்களில் நாம் காண்பதற்கு காரணம் என்ன என்று ஒருவர் வினவலாம்.
Well, here's one reason.
ஒரு காரணம்,
that after developing respect for the demigods, when we hear that they also worship Krishna, then we shall understand how much we have to respect Krishna.
அதற்கு ஒரு காரணம், தேவர்களின் நிலையை நாம் அறிந்து அவர்களுடைய உயர் நிலைகளை புரிந்து கொண்ட பின்னர் இத்தகைய உயிரில் இருக்கும் தேவர்களே கிருஷ்ணரை வழிபட்டுக் கொண்ட நிலைதான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கிருஷ்ணரை நாம் எவ்வளவு உயர்வானவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சூழல் ஏற்படும்.
It's very difficult to understand Krishna.
கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுதல் என்பது மிக சிரமமான ஒரு விஷயம்.
That is stated by Lord Krishna in this shloka.
இந்த ஸ்லோகத்திலேயே கிருஷ்ணரே இதை பற்றி மிக தெளிவாக உரைத்திருக்கின்றார்.
When we understand that it's difficult even for the demigods to understand Krishna, then we can begin to understand how difficult it is to understand Krishna.
தேவதேவர்களுக்கே அவரை புரிந்து கொள்வதில் மிக சிரமமான ஒரு விஷயம் என்பதையே நாம் புரிந்து கொண்ட மாத்திரத்தில் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது எவ்வளவு சிரமமானது என்ற அந்த சிரம நிலையை நாம் புரிந்து கொள்ளும் ஒரு முதற்கட்ட நிலைக்காவது வந்துவிடக்கூடும்.
The level of intelligence of the demigods is almost impossible for us to understand.
தேவர்களின் அந்த அறிவு நிலையானது நாம் நினைத்து பார்ப்பதற்கு கூட அப்பாற்பட்ட ஒரு அளவில் உயர்நிலை உள்ள அறிவு நிலை அவர்களுடையது.
But then if we understand that they even with such intelligence cannot begin to understand Krishna, then we can begin to understand how superlatively great is Krishna.
இவ்வளவு உயர்நிலை அறிவை படைத்திருக்கும் தேவதேவர்களே கிருஷ்ணரை புரிந்து கொள்வது மிகச் சிரமமான விஷயம். அந்த ஆரம்ப கட்ட நிலை, கிருஷ்ணனை புரிந்து கொள்ளும் அந்த ஆரம்ப கட்ட நிலைக்கு வருவதே அவர்களுக்கு சிரமமான ஒரு நிலை என்பதை நாம் அறிந்து மாத்திரத்தில்
இவ்வளவு
உயர்நிலையில் இருப்பவர் கிருஷ்ணர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சூழல் ஏற்படுகிறது.
Here mentioned the demigods and the maharshis, the great rishis.
தேவர்களும் மகா ரிஷிகளும் கூட என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பதத்தில்.
These are residents of the higher planets. Beyond the planets which are of the demigods are the planets of the great Maharshis. That Mahaloka, Tapaloka, Satyaloka, these are the planets of
Tapaloka, Satyaloka,
these are the planetary systems wherein the greatly, highly perfected persons, they stay and perform tapasya and meditate.
Janaloka, this one.
These are persons far above even the level of the demigods. The rishis or the maharshis, they are considered greater than the demigods.
Rishigalum, Maharishigalum, Devargalai vida miga unnilil irupadaga karuthappattirukkum nilaiyil.
Now the demigods are considered greater than us. Why?
Devadevargal nammai vida unnilil irupavargalaga sollappattirukkirathu. Idhu yen?
They have more opportunities for sense enjoyment.
Pulan andha nugarchiyin meedhu indam kaanum thanmayil nammai vida miga unnilil irupavargal andha uyargraha vaasigal devadevargal.
And the maharshis are considered greater than the demigods.
The Maharishigal, Devargalai vida uyarnilaiyaga irupavargala karuthappadugirargal.
Because even though by their punya they can enjoy like the demigods, they have to a large extent conquered their minds and senses and have no desire to enjoy in the same manner as the demigods.
Maharishigal, Devargalai vida uyarnilaiyil irupavargalaga karuthappadugirargal kaaranam ennavendra, avargal seidha punniya nilaigalin kaaranamaga devargalai pol andha நுகர்ச்சியில் அந்த புலன் நுகர்ச்சியில் இன்பம் காண அவர்களாலும் முடியும் நிலை இருந்தும் கூட அவர்களை எல்லாம் தவிர்த்து தப நிலையில் தம்மொழியை மேற்கொண்டு நிலைநிறுத்தியிருப்பவர்கள் அவர்கள்.
So they're in a different category altogether above the demigods.
இல்லைனால் அவர்கள் ஒரு இந்த தேவதேவர்களிட உயர்நிலையில் உள்ள ஒரு தளத்தில் இருப்பவர்களாக இங்கு வர்ணிக்கப்படுகிறது.
They are on the verge of liberation from this material world.
ஜட தன்மையிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான அந்த இறுதி கட்டத்தில் இருப்பவர்களாக கருதப்படுகிறது.
But they also cannot understand Krishna.
அவர்களாலேயே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாத நிலை.
Why is that?
ஏன் அப்படி?
Well, that is stated by Lord Krishna in Bhagavad Gita.
பகவத் கீதையிலேயே இதற்குண்டான விளக்கத்தை கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறார்.
Previous to this, he stated to Arjuna that bhaktosi me sakha cheti rahasyam hiyatat uttamam. I'm explaining this topmost mystery, Bhagavad Gita, to you, this Raja Vidya, this topmost of knowledge, because you are my devotee, my very intimate friend.
In the Bhagavad Gita, Arjuna, Krishna, idharku munnave miga telivaga sollirukkirar. இந்த ராஜ ஞானத்தை, இந்த ரகசியத்தை நீ என்னுடைய நண்பரும் பக்தனும் ஆனதால் அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று.
Otherwise Arjun should become disappointed.
இல்லன்னா ஒரு யாமட்டத்திற்கு உள்ளானவராக ஆகியிருப்பார் அர்ஜுனன்.
That well, if such great personalities cannot understand you Krishna, then how can I understand you Krishna?
இவ்வளவு உயர்நிலையில் இருப்பவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கிருஷ்ணா உன்னை நான் எப்படி புரிந்து கொண்டு விடுவேன் என்ற நிலை.
Because Arjuna, he's a man of this world.
Arjuna, inda ragathil vaandhu kondra niliyil irundha oru manidhan.
Apparently, it seems like that.
Pero nerottamaga paarpavargalukku adhu pol theriyum, inda ragathil vaandhu kondirukkum oru manidhan pol.
He is praised as the son of Indra.
Indran maganaga varnikkapattirukkar avar.
As he who fought with Lord Shiva,
Shivanudan porittavar avar endru vilakkangalai kaangirom.
And in this way he is lauded in human society.
Indha manitha kulathil oru kadavulaga irukkum nilai Arjunudiyathu.
But actually he is much greater than Indra and Shiva.
Anal சிவனை விடவும் இந்திரனை விட கூட மிக உயர்ந்தவர்கள் இருப்பவனாக இருந்த நிலை.
Because he is an intimate associate of the Supreme Lord.
இதற்கு காரணம் மிக நெருங்கிய சகாவாக கிருஷ்ணரிடம் இந்த அர்ஜுனன் இருந்ததுதான்.
It is Indra's great fortune to be associated with Arjuna.
இந்திரனுக்கு மிகப்பெரிய அதிஷ்டம் அது அர்ஜுனனிடம் ஒரு சகவாசம் கொண்ட நிலை அவர் இருக்க.
And even though Lord Shiva is such a great devotee that from our perspective it appears Vaishnavanam yatha shambhu, he is the greatest Vaishnav.
வைஷ்ணவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில் உச்ச நிலையில் இருப்பவர் சிவனே என்ற நிலை இருந்தும் கூட,
he has such a great responsibility to oversee all the most difficult fallen personalities in the universe.
அண்டத்திலுள்ள மிக வீழ்ச்சி அடைந்த நபர்களின் மேன்மையெல்லாம் அவர்தான் கையாண்டாக வேண்டும் என்ற பொறுப்பான நிலை அவர்களிடம் இருந்தும் கூட,
he is intimately involved as a service to Lord Vishnu in the creation, maintenance and destruction of the material cosmos.
இந்த அண்ட சராசரத்தில் உருவாக்கம், அந்த பராமரித்தல், அழிப்பு, இது மூன்றிலும் பங்கு கொண்டிருப்பவராக இருந்தும் கூட,
but he can't lie on the bed with Krishna as Arjuna does.
அவராலும் கூட அர்ஜுனன் செய்தது போல கிருஷ்ணருடன் ஒரே படுக்கையில் படுத்திருக்க முடியாது.
And make somewhat insulting statements to him.
அவரையே ஒரு மரியாதை குறைவா பேசுற மாதிரி சில எந்த பேச்சையும்
நிறைய பேர் 11th chapter of Bhagavad Gita to be the best.
பதினோராவது அத்தியாயம் பகவத்கீதையில் இருப்பதே சிறந்த அத்தியாயம் என்று கருதுபவர்கள் உண்டு.
Because the opulence of the Supreme Personality of Godhead is manifested.
ஏனென்றால் அந்த அத்தியாயத்தில் முழுமுதல் கடவுளின் பிரதாபங்கள் எல்லாம் அங்கு வெளிக்காட்டப்பட்டிருக்கின்றன.
But for Arjuna, this was the low point of the Bhagavad Gita.
ஆனா அர்ஜுனனுடைய நிலை இது பகவத்கீதையின் நிலையில் அதற்கு கொண்டிருக்கும் கருத்தில் கொடுத்து கொண்டிருக்கும் அவர் கழித்துக் கொண்டிருக்கும் கருத்தில் ஒரு தாழ்ந்த கருத்து கொண்டதாக அவர் கருதினார்.
Because his relationship with Krishna is one of intimate friendship.
ஏனென்றால் மிக நெருக்கமான ஒரு சகான ஃப்ரெண்ட்ஷிப் நிலை, நட்பு நிலையில் இருப்பவர் அவர் கிருஷ்ணருடன்.
But when he saw the Vishwarupam, he thought, oh, Krishna is very great. His friendship became compromised by understanding Krishna's greatness. His mood of friendship became compromised by understanding Krishna's greatness, by having some understanding of Krishna's greatness.
Krishna-udaiya anda nappu manappanmaiya nappu rasathil naam avarudan palagiyillayil naam avarai innum purindukolvadharku soolnilaigal adhigamaga irukkindrana endra avar kaidinar.
So So this is the conundrum. You don't know what that means. Conundrum means it's like a riddle. It's something very difficult to solve. That Krishna, he's speaking the Bhagavad Gita so that we can understand him. But he states that even the great demigods and maharishis, they cannot understand
him.
They cannot understand him because they are trying to understand his greatness.
ஏன் அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்று கணித்து பார்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்.
His opulence.
அவருடைய ஐஸ்வர்யங்களை.
But that's beyond the scope of our understanding.
நாம் புரிந்து கொள்வதற்கு விட மிக அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவையெல்லாம்.
we don't have the capacity to understand how great is Krishna.
Krishna எவ்வளவு உயர்நிலையில் இருப்பவர் என்பதை புரிந்து கொள்வதற்குண்டான தகுதி நம்மிடம் இருப்பதாக நிச்சயமாக தெரியவில்லை.
If we studied one atom for our whole lives by various scientific methods, we couldn't come to the end of studying it.
ஒரு அணுவை நாம் படித்து முழுமையாக அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் பலவிதமான விஞ்ஞான வழிமுறைகளை நாம் கையாண்டு அதை கற்றுக்கொண்டே இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளும் நிலையில் கூட நாம் இல்லை.
And there are unlimited atoms even within our body, what to speak of the whole universe.
அண்டத்தை என்ன நம் உடலை எடுத்துக்கொண்டாலே எண்ணற்ற அணுக்கள் இருந்து கொண்டிருக்கும் நிலை இருக்கிறது.
And it's all namatejamsa sambhavam. It's all brought into being by just a tiny spark of Krishna's greatness.
Krishnarudaiya oru pori Krishnarudaiya adhira shaktiyin oru poriyil ivai anaitthum urugittirukkirana endru illai.
So the attempt to understand Krishna's greatness is doomed from the beginning.
இப்படியாக ஆரம்ப கட்டத்திலிருந்து அவர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொண்டாக வேண்டும் என்ற நிலை அடிபட்டு போகின்றது.
We are too small to understand how great is Krishna.
கிருஷ்ணர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை புரிந்து கொள்வதற்குண்டான நிலையில் நாம் மிகச் சிறியவர்களாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையை அறிய முடியாத அளவுக்கு சிறு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் காந்த நிலையில்.
But at the same time we should try to whatever extent we can understand how great is Krishna.
இருப்பினும் எவ்வளவு உயிரில் இருப்பவர் கிருஷ்ணர் என்பதை நாம் இருக்கும் நிலையில் இருந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்த வண்ணம் இருக்க வேண்டும்.
But on the other hand, Krishna himself is not so much concerned that we understand how great he is.
எவ்வளவு உயர்ந்தவர் அவர் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கும் நிலையில் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை கிருஷ்ணர்.
It is a materialistic conception that we judge everyone in terms of how much money and power and beauty and opulence that they have.
எவ்வளவு செல்வம் அவர்களிடம் இருக்கிறது, எவ்வளவு அழகு இருக்கிறது, எவ்வளவு அறிவு இருக்கிறது, எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது என்பதை அளந்து பார்க்கும் நிலை என்பது ஜடத்தன்மை ரீதியில் அந்த ஒரு அளவுகோலாக இருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
So we tend to take this mentality we tend to carry this mentality even when we attempt to come into spiritual life.
இதே நிலையில் ஜடரீதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அளவுகோலாக எதையும் அளந்து விட வேண்டும் என்ற நிலையில் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் நாம் அடியெடுத்து வைக்கும் போதும் அதே அளவுகோலை கொண்டு அனைத்தும் அளந்து விடலாம் என்ற நிலையை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
We'll see, oh, this sadhu has so many followers, must be good.
இந்த சாதுக்கு பின்தொடர்ந்து இவ்வளவு சிஷ்யர்கள் செல்கிறார்களே, இவர் மிகப்பெரிய மனிதராகத்தான் இருந்தாக வேண்டும்.
Because we don't understand how to judge the quality, therefore we think quantity is most important.
குணரீதியாக எப்படி அளந்து பார்ப்பது என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில் பெரிய கூட்டமாக இருக்கு, அளவு பெருசாக இருக்கிற நிலையில இது பெரிய விஷயமா தான் இருக்கணும்னு நம்ம நினைச்ச மாத்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
When we hear that Lord Ram worshipped Lord Shiva, we think then Shiva must be superior.
சிவனை ராமன் வணங்கினார் என்று கேள்விப்பட்டவுடன் அப்படின்னா ராமர் விட சிவன் வந்து உயர்ந்தவர் தானே என்று நினைத்துக் கொள்கிறோம்.
பிகாஸ் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் பக்தி பை விச் தி சுப்ரீம் லார்ட் ஹூ இஸ் வர்ஷிப்பபிள் பை எவ்ரி ஒன் ஹி ஆல்சோ லைக்ஸ் டு வர்ஷிப் ஹிஸ் டிவோட்டீஸ்.
அனைவரும் வழிபாட்டுக்கும் உரிய அந்த நிலையில் உள்ள அந்த கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களையும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை புரியாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
When we hear that Krishna is dancing with so many gopis, we think, oh, he is not as moral as Ram.
பல கோபியர்களுடன் கிருஷ்ணர் நடனமாடுகிறார் என்பதை நாம் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ராமரை போன்ற ஒரு அநீதிமானாக அவர் இல்லை கிருஷ்ணன் என்று நாம் நினைக்கிறோம்.
We try to bring our materialistic intelligence to understand he who is beyond materialistic intelligence.
ஜனரீதியான அறிவுக்குள் அடங்கியிருக்கும் நாம் ஜனநீதிக்கு அப்பாற்பட்டு இருக்கும் அவரை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
When we hear of Chaitanya Mahaprabhu, we think, oh, a great devotee, but we cannot understand how he is Krishna.
Chaitanya Mahaprabhu பற்றி நாம் கேள்விப்படும்போது மிகப்பெரிய பக்தர் அவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அவர் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்வதில் நமக்கு சிரமம் இருக்கிறது.
We cannot believe that he is the Supreme Lord.
அவர்தான் முழு முதற் கடவுள் என்பதை நம்ப முடியாது.